கிறிஸ்தேசுக்குள் மிக வலிமையாக நேசிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் நம்முடைய பரமபிதா வாய்ச தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நம் அனைவருக்கும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் தெரிவித்துள்ளது வருகின்ற நல்வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு அதை தொடர்ந்து தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகின்ற தயவுக்கும் இரக்கத்திற்கும் நம் நன்றிகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு 4வது அதிகாரத்தில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். அதில் சென்ற அதிகாரத்தில் நம்ம பார்த்த விஷயங்களை உண்மையாக நடக்கின்றவர்களுக்கும் அது துன்மார்க்கருக்கும் தேவன் அங்கே எச்சரிக்கை அங்கே கொடுக்குறாரு. அப்போ அவங்கவுங்க அவங்கவுங்களோட வழிகளில் எது விளையினாங்கன்னா தங்களை காத்துக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு தேவனுடைய அந்த எல்லாமே கிருபைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாமே மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு அங்கே சொல்லப்பட்டுச்சு. அப்படி அவங்க கேட்கலைன்னா அவங்க அந்த சாபத்துக்குள்ளே போவாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கூட அந்த இடத்துல சொல்லப்பட்டு பார்க்குறோம். இப்போ அடுத்தது 4வது அதிகாரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசனம் நாங்கள் எச்சரிக்கைகளுக்கு காண்பிக்கப்படுது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த 4வது அதிகாரம் முழுசிலும் ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் அங்கே வெளிப்படுத்தப்படுது. அப்போது எருசலேம் நகரத்தை வந்து முற்றுகை போட சொல்லி இசைக்கியலுக்கு முற்றுகை போடுற மாதிரி இவர் வந்து ஒரு நாடகம் நடிக்கணும். இசைக்கியல் வந்து ஒரு நாடகம் நடிக்கணும், அதாவது ஒரு பெரிய ஒரு டைல்ஸ் இப்போ செங்கல்னு போட்டுருக்கு. 4வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்கன்னா செங்கல்னு போட்டுருக்கு. அது எக்ஸ்ட்ரா ஒரு டைல்னா பெரிய டைல். அந்த பெரிய டைலில் வந்து எருசலேம் நகரத்தை வரைஞ்சிக்கணும். அப்போ எருசலேம் நகரத்தை வரைஞ்சிட்டு அப்போ அதுக்கு விரோதமாக முற்றுகை போடணும். அந்த நகரத்துக்கு விரோதமாக எதிரி வந்து முற்றுகை போட்டு அதுக்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டுறது. இப்போ கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி அதற்கு அதை சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலடிக்கும் யந்திரங்களை நீ மதிலடிக்கும் யந்திரம்னா இராணுவ தளவாடங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அப்புறம் உனக்கும் அதற்கு அந்த எஸ்ஐக்கியலுக்கும் அந்த நகரத்துக்கும் இடையில ஒரு இருப்பு சட்டி வச்சு அது வந்து மறைப்பா இருப்பு சோறு மாதிரி இரும்பு சோறு மாதிரி இருக்கிறதுக்கு அது மறைப்பா நீ அது வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அது முற்றுகையாக கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராக திருப்பி அதை முற்றுகை போட்டுக்கொண்டது. இது இஸ்ரேல் வம்சத்துக்கு அது அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு 1 முதல் 3 வசனங்கள் வரைக்கும் அங்க சொல்லியிருக்காரு. இதெல்லாமே ஒரு நாடகம் மாதிரி செய்யப்பட்டார். பின்னாடி வசனங்கள் நம்ம பார்க்கும்போது இது ஏன் இப்படி செய்ய போறாரு அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய மீறுதல் வந்து இருந்ததுனால இந்த மீறுதல் நிமித்தம் அந்த இஸ்ரேல் நகரம் அவனுடைய அந்த புனித நகரம் வந்து அங்க பகைவர்களால் கையளிக்கப்படுது. அப்ப அது மாதிரி பகைவர்களால் கையப்பட்டது அவங்களுடைய அக்கிரமத்தினாலதான் அது நடக்க போகுது அப்படின்ட்டாங்க சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி நம்ம வசனங்களை நம்ம அதுக்கு பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 வசனங்களை மட்டும் நம்ம படிக்கலாம். முதலாவது
மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை ஒன்றும் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலடிக்கும் இயந்திரங்களை வை. மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அதை முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டுக் கொண்டிரு. இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம்.
அப்ப இங்க சொல்லப்பட்டது பார்த்தா அது எசேக்கியல். அவர் வந்து எருசலேமுக்கு விரோதியாக அவர் வந்து தன்னை நிறுத்திட்டு அதுக்கு எதிராக முற்றுகை போடுற மாதிரி ஒரு நாடகம், முற்றுகை போட்டு அதை பிடிக்கணும் மற்றும் அதை அழிக்கப்படுறத ஒரு நாடகம் போல இஸ்ரேல் ஜனங்க முன்பாக நடத்தி காண்பிக்கணும் அப்படின்ட்டு தான் தேவன் அங்க கட்டளை கொடுத்தார். இதுல இன்னும் ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா அந்த பாபிலோன் ஜனங்கள் முன்னாலேயே செய்யணும், ஓபன் தான் இதை செய்யறாரு. இது மாதிரி எருசலேம் நகரத்தை வரைஞ்சிட்டு அதை முற்றுகை போடுறது அது பிடிக்கிறது எல்லாமே அந்த பாபிலோன் ஜனங்கள் முன்னால வரைஞ்சா என்ன ஆகும், அவங்க எனக்கு பார்த்துட்டு போய் அங்கே ராஜாட்ட சொல்லுவாங்களா இல்லையா? ராஜா அவங்க அவங்க செஞ்சு எனக்கு அந்த அந்த எஸ்எம் நகரை பிடிச்சது யார்? பாபிலோன் ராஜா தான் பிடிச்சது. அப்போ ஆக்சுவலாக பிளான் பண்ணி கொடுத்தது யார்? இங்கே எஸ்ஐக்கியல் தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இது மாதிரி நடக்கணும் இது தேவனுடைய அசித்தமாக இருந்தது. அதான் அது ஒரு பயங்கரமான விஷயம். அப்ப வந்து தங்களுக்கு எதிராக தாங்களே அந்த வழி காமிச்சு கொடுத்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்க இருக்கு. அப்ப இந்த மாதிரி தான் ஒரு சில டைம்ல தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு பல ஏற்பாட்டு விஷயத்திலிருந்து இப்பவும் நமக்கும் கூட ஒரு சில செயல்களை செய்யும்படி நம்ம வந்து அழைக்கப்படுகிறோம் அப்படின்னு பாக்குறோம். அப்போ எஸ்ஐகேல் வந்து இந்த மாதிரி ஒரு காரியங்களை ஒரு நாடகம் போல செஞ்சாலும் ஒரு தத்ரூபமா செய்யணும். அப்ப இதை பார்த்து அவருடைய அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க எச்சரிக்கை ஆகணும் அவங்களுக்கு ஒரு அடையாளம், பின்னால ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு ஆபத்து நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு அடையாளமாக செஞ்சு அங்க காமிச்சார் அப்படின்ட்டு பார்க்கணும். அப்ப இந்த துன்பங்கள் அந்த எருசலேம் நகருக்கு முற்றுகை போடுறது, அது எதனால அங்க வருது அப்படின்ட்டு அங்க பார்க்கும்போது அங்க பின்னாடி 4வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அதாவது அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமம் மீறுதல் மற்றும் யூதா வம்சத்தாருடைய மீறுதல். அப்ப அந்த 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 டைம்ல என்னாதுன்னா அதுக்கு கோத்திரங்கள் ரெண்டா பிரிஞ்சது, 10 மற்றும் 2 கோத்திரங்களா பிரிஞ்சது, இஸ்ரேல் ராஜ்யம் மற்றும் யூதா ராஜ்யம் ரெண்டு விதமா அங்க பிரிஞ்சது. அப்போ ரெண்டு பேருடைய துன்பங்களும் அங்க இடம்பெறுது. ஆனா இருந்தாலும் ரெண்டு பேரும் சொன்னாலும் கூட ஆனா ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயம் இது எருசலேம். எருசலேம்ங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயம். அப்ப ரெண்டு ஜனங்கள் அங்க துன்பப்பட்டாலும் கூட ஒரே ஒரு அந்த ஒட்டுமொத்தமாக ஒரே ஜனங்களுக்கு வருகின்ற துன்பமா தான் அங்க நடக்க போது அங்க இசைக்கியல் அங்க காமிச்சார். இந்த இஸ்லாமிய பொதுவாசம் சொல்லும் போது ரெண்டு பேருக்கு பொதுவானது அப்படிங்கிற விஷயம் அது வெளிப்படுவதாக இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காட்சி பட போதனை, ஒரு ஸ்ட்ரைக்கிங் சீன் டீச்சிங் இது இசைக்கியலுக்கு அங்க ஒரு சிறப்பான ஒரு காட்சி பட போதனையாக அவரை தெரிஞ்சு காமிச்சு சொல்லி தேவன் வந்து உத்தரவு கொடுத்தார். அப்ப இதுல வந்து புதிய ஏற்பாட்டுல இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, பழைய ஏற்பாட்டிலும் நடந்திருக்கு, புதிய ஏற்பாட்டிலும் கூட ஒரு விஷயம் இது மாதிரி நடந்திருக்கு. இது நம்ம அங்க அகப்பு அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்க அவர் வந்து ஏற்கனவே சபைக்கு ரொம்ப பரிச்சயமானவர். அவர் வந்து கர்த்தரால உபயோகிக்கப்பட்டு பலஸ்தீனாவுக்கு வருகின்ற ஒரு பஞ்சம் அதை குறித்து முன்னெடுத்தார். அப்ப முன்னெடுத்து முதலேயே அவர் ப்ராப்ளம் ஆகிட்டார் சபைக்குள்ளார. அந்த அகப்பு தீர்க்கதரிசி வந்து அந்த ஏரியா சபை எல்லாமே அவரு ப்ராப்ளமா இருக்கார். அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது அப்படிங்கறத தான் தீர்க்கதரிசனம் முன்கூட்டியே அவரு பார்த்து அந்த தீர்க்கதரிசனத்தை வந்து பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. சொல்லும் போது அது எப்படி அவர் சொல்றாருன்னா, அந்த பவுல் அப்போஸ்தலன் அங்க எருசலேமுக்கு போனா அவர் எப்படி கட்டப்பட்டு அங்க ஜெயில போடப்படுறோ அதே மாதிரி அங்க செஞ்சு காமிக்கிறார். எப்படி அந்த எஸ்ஐகேலுக்கு அங்க அந்த காட்சி நாடகம் போல அங்க தேவன் செய்ய சொன்னாரோ அதே மாதிரி தான் அந்த அகப்பு பவுல் அப்போஸ்தலன் எருசலேம்ல போய் அந்த யூதர்களால சிறைப்பிடிக்கப்படுவாரு அப்படிங்கறத அங்க நாடகம் போல அங்க செஞ்சுக்காங்க. அந்த காலத்துல ஒரு தேவனுடைய ஜனங்கள் இந்த முறையை அங்க ஒரு கையாண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி நாடகம் மாதிரி நினைச்சுக்காங்க. எங்கன்னா படிக்கலாம் அப்போஸ்தலர் 11:27 அப்ப முதலே அந்த பஞ்சம் நடக்குங்கிறத முன்கூட்டியே அறிவிச்சதை நம்ம பார்த்தோம். அப்புறம் அடுத்தது பவுல் அப்போஸ்தலனுக்கு அங்க சொல்ற விஷயம் வந்து அப்போஸ்தலர் 21:10-11
நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதியாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவி சொல்லுகிறது என்றான்.
பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கையில ஒப்பு கொடுப்பாங்க என்று பரிசுத்தாவேன்னு சொல்லுகிறார் அப்படின்ட்டு அங்க சொல்றத நம்ம எப்படி அந்த இசைக்கியலுக்கு அங்க தேவன் அங்க அறிவுறுத்தி அதை செய்ய சொல்றாரோ அப்ப அதே மாதிரிதான் இந்த இடத்துல அங்க தன்னுடைய தான் கண்ட தீர்க்கதரிசனத்தை அந்த நாடக பாணியிலங்க அகபு வெளிப்பட்டிருந்த பாடம் இது. இந்த இன்னும் கூட அந்த இறைமைய காலத்துல இந்த மாதிரி ஒரு நாடகம் மாதிரி நடத்த காண்பிக்கிறது அங்க தீர்க்கதரிசனுடைய ஒரு பழக்கம் இருந்துச்சு. நாம் பார்க்கலாம் எரேமியா 13:5
என்றார்.
அப்ப போய் ஒரு கட்சிக்கு போய் ஒழிச்சு வைக்க சொல்றாரு. அப்போ கொஞ்ச நாள் கழிஞ்சு அந்த ஒழித்து வச்ச கச்சையை போய் நீ எடுத்து எடுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க போய் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த கச்சையை வந்து எடுக்கும் போது அந்த கச்சை எல்லாமே வித்து போயிடுது அப்படிங்கறத எங்கூட நம்ம பாக்கணும். அப்ப அது எல்லாமே அது ஒரு அடையாளம், அங்க தேவன் வந்து சொல்றாரு. அப்ப இதெல்லாம் அடையாளமா செஞ்சு காமிச்சு சொல்லி அங்க செய்வது அங்க பழக்கமா இருந்துச்சு. அதுலயும் கூட எரேமியா 19 அதிகாரம் 10 வசனத்தை படிக்கலாம்.
உன்னோட கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு அவர்களை நோக்கி, திரும்ப செப்பனிடப்படக்கூடாத தேவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். புதைக்கிறதற்கு இடம் இல்லாததினால் தோப்பீத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
அங்கும் கூட ஒரு விஷயம், அங்க அந்த மண்கந்த கலசத்தை வந்து அங்க உடைத்து போட்டு அப்ப திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன் அப்படின்ட்டு. மண்பாண்டத்தை எப்படி உடைக்கிறாங்களோ அது மாதிரி நான் இந்த ஜனங்களையும் இந்த நகரத்தையும் நான் உடைத்து போடுவேன் அப்படின்னு அது ஒரு அடையாளமா செஞ்சு காமிச்சதாக நம்ம பார்க்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அடையாளங்கள் மூலமாக எருசலேம் நகரம் இப்படியாக அங்கே முற்றுகை போடப்படும் அப்படிங்கிறத எச்சரிக்கையில் நடந்ததுல சொல்ற
நீ உன் எழுது பக்கமாய் ஒருக்கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒருக்கழித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின் படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டே 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும்.
அப்ப இந்த இடத்துல அங்க சொல்லும் போது நீ இடது பக்கமா நீ ஒருக்கழித்து படுத்து இஸ்ரேல் அந்த 10 கோத்திரத்தினுடைய அந்த அக்கிரமங்கள் நீ சுமக்கணும். அப்ப அந்த பக்கமா நீ ஒருக்கழித்து நாட்கள்ல 390 நாட்கள் அப்படின்ட்டு அங்க அடுத்த 5 வசனத்துல சொல்றாரு. அவருடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளைட்டு. அப்ப 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரேல் வம்சதாரின் அக்கிரமத்தை சுமக்க வேணும். அப்ப 390 நாட்கள் அப்படிங்கிறது நாட்கணக்கு ஒரு நாள்ங்கிறது ஒரு வருஷம். அப்ப 390 நாட்கள் வந்து இஸ்ரேல் அந்த வம்சத்தாருடைய அக்கிரமத்தை நீ இடது பக்கமா நீ ஒருக்கழிச்சு படுத்துட்டு போகணும் சொல்றாரு. அப்ப இந்த 10 கோத்திரத்தாருடைய அக்கிரமம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது விக்கிரக ஆராதனை தான் அவங்களுடைய அக்கிரமம். அந்த விக்கிரக ஆராதனை வந்து எப்ப துவங்குச்சு அப்படின்ட்டு அங்க பார்க்கும்போது அது சாலமோன் ராஜாவினுடைய பையன் அங்க ரெகோபயாம். அப்ப ரெகோபயாம் ஆட்சிக்கு வராரு. சாலமோன் ராஜா இறந்துறாரு, ரெகோபயாம் அங்க ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்து அவரோட தவறான ஒரு வழிமுறைகளை அங்க பின்பற்றாரு. அந்த முதியோர்களுடைய சொல்லு கேளாம அந்த இளைஞர்களுடைய சொல்லு கேட்டுட்டு ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. அப்ப கொடுமைப்படுத்தினதாக கலகம் ஏற்படும். அப்ப கலகம் ஏற்பட்டு அந்த இடத்துல என்ன அது ராஜ்யங்கள் ரெண்டாக பிரியுது. 10 கோத்திரமும் 2 கோத்திரமா பிரியுது. அப்ப இந்த 2 கோத்திரத்தை அந்த சாலமோனுடைய பையன் ரெகோபயாம் ஆட்சி செய்யறாரு. அந்த 10 கோத்திரத்தை வந்து அந்த சாலமோன் ராஜா கிட்ட வேலைக்காரனா இருந்த எரோபயாம் வந்து அவன் அந்நிய ஜாதியான் புறஜாதியான். அந்த எரோபயாம் வந்து 10 கோத்திரத்தை ஆட்சி செய்யறாரு. 2 கோத்திரத்தை வந்து அந்த சாலமோனுடைய பையன் வந்து ரெகோபயாம் ஆட்சி. அப்பதான் அந்த ஆட்சி வந்து பிரியுது, ரெண்டாக அங்க பிரியுது. அப்ப பிரிஞ்ச உடனே அந்த வேலைக்காரனா இருந்த அந்த எரோபயாம் அவனுக்கு அந்த 10 கோத்திரங்கள் இருந்ததுல அந்த 10 கோத்திரங்கள்ல அவன் என்ன செஞ்ச தந்திரமா, அப்ப உண்மையான தேவன்கிட்ட இருந்து நம்ம ஜனங்களை வழி விளைக்கிறனும். ஏன்னா அந்த ஜனங்கள் அந்த அந்த தேவனுடைய வழிகள்ல இருந்ததுன்னா நிச்சயமாக நம்முடைய சொல்ல அவன் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவன் தந்திரமா நினைச்சான். அந்த விக்கிரக தோப்புகள் எல்லாமே உண்டு பண்றான். அப்ப உண்டு பண்ணி ஜனங்களை அங்க வழி விளக்குறான். அப்ப ஜனங்களும் அந்த தேவனை மறந்து அந்த ராஜாவுடைய சொல் கேட்டு வழி விளக்கிறான். அப்ப வழி விலகி போறதுலாம் அப்படின்னு ஆரம்பிக்குது. அந்த விக்கிரக ஆராதனை வந்து அவங்களுக்கு ஆரம்பிக்கும். அப்ப அதனுடைய அதுக்குதான் தேவன் வந்து இந்த தண்டனை கொடுக்கிறார். அந்த எருசலேம் நகரம் முற்றுகை போடப்பட்டு அது கைப்பற்றப்பட்டு அது அழிக்கப்படும். அப்ப அதனுடைய தண்டனை 390 வருஷம் அந்த இஸ்ரேல் வம்சத்தார் அனுபவிப்பாங்க. அப்ப அந்த 390 வருஷம் எப்படி அந்த அக்கிரமம் அவங்களுடைய அந்த தண்டனை எப்படி இருக்குன்னா, அந்த இஸ்ரேலர்கள் அந்த வனாந்தத்தில் இருந்து அங்க நடந்தாங்கல்ல, அப்ப நடந்து எதிர்த்திருந்து வெளியேறினதை விட கொடுமையாக அது அதிக துன்பம் அவங்க சந்திக்க நேரிடும் அப்படிங்கறத பின்னாடி நான் பாக்குறோம் அவனுடைய விஷயங்கள்லாம் பின்னாடி அந்த வரலாறு நான் பாக்குறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த 390 வருஷம் இஸ்ரேல் அந்த 10 கோத்திரத்தினுடைய அந்த அக்கிரமத்தை சுமக்கிறதுக்காக அந்த எசேக்கியேல் என்ன ஆகிறாரு, இடது பக்கமாக திரும்பி படுத்துக்கிறாரு அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு 4-5 வசனங்கள்ல. அடுத்து 6 வசனத்துல யூதா கோத்திரத்தினுடைய அக்கிரமத்தை சொல்றாரு. ஏன்னா இப்ப இஸ்ரேல் வம்சம் 10 கோத்திரத்தினுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதுக்கு அந்த 390 வருஷம், யூதா கோத்திரத்தினுடைய அக்கிரமத்தை வந்து 40 வருஷம் சுமக்கணும் அப்படிங்கறத 6 வசனத்துல சொல்றாரு. படிச்சுக்கலாம்.
நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் உட்கொழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளையும் உனக்கு கட்டளையிட்டேன்.
யூதா கோத்திரத்தாருடைய அக்கிரமத்தை வந்து 40 அப்படின்னு 40 வருஷம் சுமக்கணும். அப்போ அது வந்து வலது பக்கமாக உட்கொழித்து இவரு படுத்துட்டு அவரு எசேக்கியேல் இருக்கணும். அப்ப பின்னாடி பாக்கலாம் அவரு எப்படி அவர் என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய பின்னாடி அங்க சொல்லப்பட்டு. அப்ப இந்த ஒரு நிலைமை 40 வருஷம் அந்த யூதாவுடைய அக்கிரமம் அவரு அதுக்கு சுமக்கிறதுக்கு அடையாளமாக இவரு செஞ்சுக்காங்க. பின்னால் நடக்க போகுது, இதை நீங்க பாத்துருங்க அப்படிங்கறத அந்த ஜனங்களுக்கு முன்னால அங்க செஞ்சு காமிக்கிறார். சரி, இந்த 40 வருஷம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்ட்டு அங்க பார்க்கும்போது அது வந்து அந்த யோசியா ராஜா, அந்த யூதா ராஜா யோசியான்ட்டு அவரை பத்தி நமக்கு தெரியும். ஆரம்ப காலத்துல சின்ன பையனா இருக்கும் போதே அவரு ராஜ்ய பார்த்து கொண்டாரு. சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப வைராக்கியமா அவரு அந்த பஸ்கா பண்டிகைலாம் அவர் கொண்டாடுறது. அவர் மாதிரி பஸ்கா பண்டிகை யாரும் கொண்டாடல, நிறைய 300 காளைகள் நிறைய எக்கச்சக்கமான ஆடு மாடு எல்லாமே அவர் பலியிட்டு அவர் மாதிரி யாருமே பஸ்கா பண்டிகை கொண்டாட இல்லைங்கிற அளவுக்கு தேவனுக்கு பயந்து இருந்தார். அப்ப ஜனங்கள் இடத்துல நியாய பிரமாணம் எல்லாம் எடுத்து சொல்லி ஜனங்களை சீர்படுத்தி அதெல்லாமே ஆரம்ப காலம் நல்லா செஞ்சாரு. ஆனா பின்னாடி என்ன அது அவரும் அது ஒரு ஒரு வழி விலகி போன ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அது எப்போ ஆரம்பிக்குன்னா அவர் யோசியா ராஜா ஆளுகின்ற 13 வருஷத்திலிருந்து அந்த யூதா ராஜ்யத்தினுடைய துன்பம் ஆரம்பி அந்த அவங்களுடைய விக்கிரகம் விக்கிரக அங்க விக்கிரக வழிபாடு அங்க தோங்குறது அது மூலமாக அங்க துன்பங்கள் அங்க நேரிடுகிறது அப்படின்ட்டு அங்க பார்க்கும். அப்போ 40 வருஷம் பார்க்கும்போது இந்த ரெண்டு விஷயங்களுமே எப்ப முடியுது அப்படின்னு அங்க பார்க்கும்போது அந்த 390 வருஷம் மற்றும் இந்த 40 வருஷம் ரெண்டுமே ஒரே டேட்ல முடியுது. ரெண்டுமே கிமு 606 முடியுது. அப்ப இந்த 390 வருஷம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ரெகோபயாமனுடைய யாரு அந்த சாலமோனுடைய பையன் ரெகோபயாமனுடைய 4வது வருஷம் ஆட்சி அவர் அவரு அவருடைய ராஜ்யபாரம் வந்து 4வது வருஷத்துல அதாவது கிமு 996 வந்து அது அந்த 390 வருஷம் ஆரம்பிக்குது. 606 முடியுது அந்த 390 வருஷம் யாரு இந்த 10 கோத்திரத்தினுடைய இது அக்கிரமம் மற்றும் இந்த யூதா கோத்திரத்தினுடைய அக்கிரமம் வந்து 646 தோங்குது 40 வருஷம். அப்போ அது மைனஸ் பண்ணும்போது 606 அதுவும் முடியுது. அப்போ நீங்க சரித்திரத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 606 தான் அந்த எருசலேம் நகரம் முற்றுகை போடப்பட்டு அழிவுக்கு உள்ளானதாக நம்ம சரித்திரத்தில் அங்கே பார்க்க. அப்போ அதனால அந்த இந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாக அங்கே நிறைவேறுச்சு. அப்ப இந்த அந்த எருசலேம் நகரம் அங்க அழிவுக்குள்ளான அந்த செய்தி கேட்ட உடனே அந்த எசேக்கியேலுக்கு திரும்பவும் அத்தனால ஊமையா இருந்தவர் ஏன்னா 390 தானே அவரு ஆக்சுவலா நம்ம வருஷ கணக்கில் பார்க்கும்போது 390 வருஷம் ஆனா அது வந்து 390 நாட்களுக்கு முன்னாடி தான் அவரு அங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப 390 நாட்கள் அவர் முடிஞ்ச உடனே அந்த வாய் திறவுண்டு அவர் எப்ப போல பேச ஆரம்பிச்சார். அது வரைக்கும் அந்த ஊமையா இருந்தார் 390 நாட்கள் வந்து அப்புறம் அதுவும் பிளஸ் ஒரு 40 நாட்கள் அவர் ஊமையாக அவரு இருந்தாரு. அப்ப நிஜமாகவே எப்ப அந்த இஸ்ரேல் அங்க சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன் ராஜா அந்த நேபுகாத் நேச்சார்னால சிறைப்பிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட செய்தியை அங்க கேட்டாரோ கேட்ட உடனே அவருடைய நாவு திறவுண்டு எப்ப போல அவரு பேச தோங்கிட்டார். அப்ப பேச தோங்கணும்னு என்னாச்சு இந்த ஜனங்கள் அப்ப இவரு இதுக்கு முன்னாடி அவர் காண்பிச்ச அந்த நாடகம் அப்ப அந்த தீர்க்கதரிசனத்தை வெளிப்படுத்தினாரு அது துல்லியமான தீர்க்கதரிசனம் தான் அப்படிங்கிறது ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள் என்று பாக்கணும். அதான் அந்த 6வது வசனம் வரைக்கும். 7வது வசனம் படிக்கலாம்.
நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திருப்பிய மோகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு.
அப்போ அந்த எருசலேம் உடைய முற்றுகை அந்த பெண்கள் டைல்ஸ்ல வச்சு எல்லாமே டயக்ராம் போட்டுருக்காரு. அப்ப அந்த முற்றுகைக்கு நேராக இவரு நீ முகத்தை நீ வச்சுட்டு நீ அதுக்கு விரோதமாக எருசலேம் விரோதமா நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. அப்ப கல்லு கல்லு விரோதமாக சொல்ற மாதிரி ஒரு நாடகம் அங்க காமிக்கிறார். அப்ப அது என்னன்னா வரவேற்கிற அந்த போராட்டத்தினுடைய அந்த உக்கிரம் உக்கிரகத்தை அது வெளிப்படுத்துறதாக அது இருக்கு. அப்ப அதே மாதிரி அவரு வந்து நீங்க அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அவரு கட்டிடுறாங்க, அதாவது இப்ப இடது பக்கம் திரும்பும் போது நல்ல கட்டப்பட்ட நிலைமையில இருக்காரு. ஆனா இது ஆக்சுவலா வந்து கையில் போட்டு மனுஷன் மூலமா கட்டப்படல, இது தேவதூதர்கள் மூலமாக இது அவரு கட்டப்பட்டிருக்காரு அப்படிங்கறது அங்க சகோதரர் வந்து அங்க பாயிண்ட் பண்ண சொல்றாரு. எட்டாம் வசனம் கூட படிச்சுக்காங்க,
இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்று மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறு பக்கத்தில் பொருளக்கூடாத படிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன்.
கயிறுகளால் கட்டுவேன் அப்படிங்கிறது வந்து அங்க தேவன் நான் கொடுக்குற அங்க வார்த்தையா இருக்கு. அப்ப கயிறுகளால் கட்டினேன்னா இது ஜனங்களை வச்சு கட்டல, இது தேவதூதர்களால் வச்சு கட்டினாரு அப்படின்னா கயிறு இல்ல ஆக்சுவலா. அப்ப அந்த இடத்துல இவரு ஏதோ ஒரு வகையில அந்த கண்ணுக்கு தெரியாத மாதிரி, அப்ப ஜனங்கள் பார்த்தா எப்படி இருக்குன்னா எப்படி ஒரு பேரலைஸ் ஆன ஒரு மனுஷன் வந்து போட்ட கடையிலே அப்படியே கிடப்பாரு, அந்த ஒரு நிலைமையில ஒரு பேரலைஸ்டு ஒரு ஸ்டேட்ல அந்த இசைக்கியல் இருந்தாராமா, ஒரே பொசிஷன்ல அசைக்க கூடாத மாதிரி அப்படி இருந்தாரு அப்படின்ட்டு. ஏன்னா ஜனங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்கணும், அதுதான் தேவன் வந்து இந்த அளவுக்கு செஞ்சு காமிக்கிற இசைக்கியல் மூலமாக செய்து காமிக்கிறார். அப்போ அந்த 391 நாட்கள் பிளஸ் 40 நாட்கள் ஏற்கனவே 430 நாட்கள் இந்த மாதிரி ஒரு கட்டப்பட்ட நிலைமையிலேயே அவரு இருந்ததாக, அதாவது காலில் எந்த சேர்ந்த அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாரு, சாயங்காலம் ஆனோடனே சூரியன் மறைய வரைக்கும் அந்த ஸ்டேஜ், அப்போ நைட்ல ஃப்ரீ ஆயிடாரு. அப்படித்தான் அந்த 430 நாட்கள் அவர் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தார். அப்ப ஜனங்கள் போகும்போதும் வரும்போதும் அவர் அசையாம இருக்கிறத பார்த்துட்டு, ஓ இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிரான நியாய தீர்ப்பினுடைய காட்சி தான் இது அப்படிங்கிறத ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள் அப்படின்ட்டு பார்க்கணும். அப்போ அந்த 391 நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த யூதா அந்த இஸ்ரேல் ராஜ்யத்துக்கு அதாவது மோர் டிஸ்டர்பர், அதிக தயவில்லாத ஒரு நிலைமை அந்த இஸ்ரேல் ராஜ்யத்துக்கு, அதுதான் அந்த 391 நாட்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அதே மாதிரி 40 நாட்கள் யூதா ராஜ்யத்துக்கு வந்து லெஸ் டிஸ்டர்பர் அப்படின்ட்டு, அது வந்து குறைவான தயவற்ற ஒரு நிலைமை வந்து யூதாவுக்கு, ஆனா அதிகமான மோர் டிஸ்டர்பர் வந்து இஸ்ரேல் ராஜ்யத்துக்கு அப்படிங்கிறது. அந்த நாட்கள் அந்த எண்ணிக்கை அங்க அதிகமாகவும் இங்க குறைவாகவும் சொல்லப்பட்டது. அப்ப இந்த மாதிரி ஒரு நாடகம் சிம்பாலிக்கா அங்க சொல்லப்பட்டதாக அங்க நம்ம அங்க பாக்குறோம். அப்ப எல்லாமே ஜனங்கள் வாட்ச்மென்ட்டே இருக்கிறாங்க, இது அந்த பாடங்கள் தெளிவாக அங்க ஜனங்கள் புரிஞ்சுட்டாங்க, இது தங்களுடைய தவறுகளுக்காக வருகின்ற தண்டனை அப்படிங்கறத ஜனங்கள் புரிஞ்சுட்டாங்க. அடுத்த வருஷங்கள் போய்க்கலாம்.
கோதுமையையும் வார் கோதுமையையும் பெரும் பயிற்சையும் சிறு பயிற்சையும் திணையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய வெப்பத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையா இருக்கும். அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. தண்ணீரையும் அளவாய் ஹின் என்னும் படியில் 1/6 பங்கை குடிப்பாய். அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக. அதை வார்கோதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக சுடப்படுவதாக.
அப்ப இங்க பாத்தீங்கன்னா கோதுமை, வார்கோதுமை, பெரும்பயிறு, சிறுபயிறு, திணை, கம்பு அப்படின்ட்டு 6 விதமான அங்க பயிறு அந்த தானியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த 6 விதமான தானியங்களை வந்து சேர்த்து நீ அப்பமா சுட்டு 390 நாட்களுக்கு தேவையானதான் 390 அப்பம் ஒரு நாளைக்கு ஒண்ணு எடுக்கணும். அது வந்து அப்பமா நீ ஏன்னா இது எல்லாமே ட்ரை தானியங்கள் தான், ஆனா இது தனியா சாப்பிடுறதும் கஷ்டம் தான். அதனாலதான் செய்யறாரு, கொஞ்சம் தண்ணி வேணும் நீ கொஞ்சம் சேர்த்துக்க அப்படிங்கறத சொல்றாரு. அதே மாதிரி கொஞ்சம் விதமா நீ ஒரே டைம்ல சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் விதமா நீ அந்த அப்பத்தை சாப்பிட்டுக்க. அதே மாதிரி அந்த தண்ணியும் கூட அந்த ஹின்னுங்கிற அந்த அளவுல 1/6 பாகம் தான் நீ ஒரு நாளைக்கு குடிக்கணும் அப்படிங்கிற. அப்ப இது இதெல்லாம் எதுக்கு அடையாளம் சொல்லப்பட்டதுன்னா அந்த ரொட்டி அந்த 6 தானியங்கள் சேர்ந்து அங்க செய்த அந்த ரொட்டி வந்து அந்த எருசலேம் நகர முற்றுகை போடப்படும். அந்த முற்றுகை போடப்படும் போது உணவு பஞ்சம் ரொம்ப கடுமையாக இருக்கும், அவனுக்கு சாப்பாடே உனக்கு கிடைக்காத சூழ்நிலை அங்க ஆயிரும். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த ஒரு கிடங்குகள் இருக்கிற தானியம்லாம் காலி ஆயிரும். அப்ப தானியம் இருக்கிற தானியத்தை வந்து பங்கிட்டு கொஞ்சமா தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதான் அந்த இசைக்கியலுக்கு வந்து தேவன் முன்கூட்டியே அங்க காண்கிறார். அப்ப வந்து நீ அந்த ஒரு அப்பம் மட்டும்தான் ஒரு நாளைக்கு சாப்பிடணும், தண்ணி அளவு அளவு தான் கிடைக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே அங்க சொல்றத பார்த்தோம். அப்போ அந்த ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னால அந்த அடுத்த நாளுக்கு தேவையான அப்பத்தை அவரு சுட்டுக்கணும். அப்ப அந்த மாதிரிதான் அவரு அந்த ரொட்டிகளை அவரா சுட்டுக் கொண்டார் அப்படிங்கறத நம்ம அங்க அங்க பார்க்கணும். அப்போ அதை வந்து எதனால செய்யப்படணும் அப்படின்னா அதுதான் ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த மனித கழிவுகளை நீ வச்சு சமைக்கணும் அப்படின்ட்டு அங்க அங்க சொல்றாரு. அது என்னன்னா அந்த இஸ்ரேல் புத்திரர் கரைப்பட்டிருக்கிறது அடையாளமாக இது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது அதே மாதிரி அவங்க அவமானம் நிந்தைக்கு நிந்தைக்குள்ளாகிறது தான் இந்த ஒரு மாதிரி விஷயத்த அவங்க சொல்லப்பட்டதை அவங்க பாக்குறப்ப அசுத்தமான மனித கழிவு அப்படிங்கிறது அந்த அவங்களுடைய அவமானம் அந்த மதிப்பு குறைவுபட போறாங்க அப்படிங்கிறது அடையாளமாக இருக்கிறது என்று அங்க நம்ம பாக்குறோம். அப்போ அந்த ஒரு சூழ்நிலை அவரு சொன்னார், நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக ஒரு அசுத்த மிருகங்களையும் நான் எதுவுமே நான் சாப்பிட்டதில்லை அப்படிங்கிறது அடுத்த வசனங்களை நம்ம பாக்குறோம். பதினாலாம் வசனம்,
அதற்கு ஒற்றபடியே இஸ்ரேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது நான், ஆ கர்த்தராகி ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை, தானாய் செத்ததையாவது பேருண்டதையாவது நான் என் சிறு வயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டது இல்லை, அருவறுப்பான இறைச்சி என் வாய்க்கு உட்பட்டதும் இல்லை என்றேன்.
பாக்குற அந்த அப்போஸ்தலர் பேதுரு கூட நம்ம அந்த ஒரு மேலிருந்து ஒரு சுற்றி இறங்கி வந்துட்டு அதுல அது சுத்த மிருகங்கள் அசுத்த மிருகங்கள் எல்லாமே இருந்து இதெல்லாமே அடித்து புசி அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே தீட்டுப்பட்டது எல்லாமே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அங்க கேட்கற முறை பாக்குறேன். ஆனா தேவன் வந்து அது அந்த அந்த காலங்களை மாற்ற சூழ்நிலை இதுவரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் இந்த தயவு இனிமேல் புறஜாதியாருக்கு போறதுக்கு அது வெளிப்பட்டதாக பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல அந்த இசைக்கியல் அது இது ஒரு மனித கழிவு அப்படிங்கிறது வந்து ஒரு தேவன் இதுவரைக்கும் அங்க சொல்லாத ஒரு விஷயம். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அசுத்தமான விஷயங்கள் எதையுமே நான் இது வரைக்கும் கட்டுப்பிடிக்கலன்னு நியாயப்பிரமாணத்தின்படி நான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு அங்க கேட்கும் போது அப்ப அவருடைய மனசாட்சிக்கே இது ஒத்து வரல. இது ரொம்ப ஒரு மாதிரி வேதனை அவரு. அப்ப தேவன் வந்து அதுலயும் வந்து இரக்கம் காண்பிச்சு இனிமேல் மனித கழிவு பதிலாக நீ வந்து மாட்டு சாணத்தை நீ வந்து அது இந்த வரட்டியாக நீ எடுத்துக்க அப்படின்ட்டு அங்க 15வது வசனத்துல அங்க சொல்லி அதுல விசேஷ அனுமதி கொடுக்குறாரு. அப்போ அந்த ஒரு நிலைமையில மாட்டு சாணியை வச்சு அங்க அந்த தானியங்களை ரொட்டி சொல்ல அவரு அவங்க செய்தார் என்று அங்க நம்ம பார்க்கறோம். அப்போ இந்த ஒரு நிலைமையில இந்த வார் கோதுமை அப்படிங்கிறது வந்து ஆறு தானியங்கள்ல ஒண்ணு வார் கோதுமை. இங்கிலீஷ்ல வந்து பார்லின்னு சொல்லுவோம். இப்ப பார்லிங்கிற அந்த அந்த அது வந்து அந்த பழைய ஏற்பாட்டிலேயே எதற்கு அடையாளமா சொல்லப்பட்டிருந்ததுன்னா விபச்சாரத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டு. அப்ப ஒரு விபச்சாரம் செய்தாங்கன்னா அதுக்கு வந்து அந்த ஆசாரியங்கிட்ட போய் அந்த வார் கோதுமையை கொடுக்கணும். அந்த காணிக்காக அங்க அந்த விபச்சார குற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டவங்க வார் கோதுமையை கொண்டு போய் அங்க ஆசாரியங்கிட்ட கொடுக்கணும். இது ஒரு பழக்கமாக இருந்தது. அப்போ அந்த ஒரு வார் கோதுமை எல்லாமே சேர்ந்து அங்க செய்தது அப்படின்னு அந்த அப்பம் சுட்டது அப்படின்னா அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா அப்பம் வந்து ஒரு மாசுபட்டதுக்கு அடையாளமாக. அப்ப அந்த மாசுதான் அந்த ஜனங்கள் வந்து அப்படி மாசுபட்டாங்களோ அது மாதிரி அதுக்கு அடையாளமாக அங்க சொல்லப்படும். அப்ப இது வந்து ஆவிக்குரிய நமக்கு எடுத்து பார்க்கும்போது ஆவிக்குரிய அசுத்தத்துக்கு அடையாளமாக ஸ்பிரிச்சுவல் பொல்யூஷனுக்கு அடையாளமாக நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த 15வது வசனத்தை முடிச்சுட்டு நம்ம நமக்கு இந்த 4ஆம் அதிகாரம் நமக்கு எப்படி அங்க பொருத்தி பார்க்கலாம் பார்க்கலாம். 17ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு முடிக்கலாம்.
அப்பொழுது அவர் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன், அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார்.
அப்போ இந்த இடத்துல எசேக்கியலுக்கு மட்டும்தான் அங்க ஒரு விளக்கு சொல்றாரு, விதி விளக்கு சொல்றாரு. அதாவது மனுஷ கழிவுக்கு பதிலாக மாட்டு சாணி வந்து உனக்கு தான் விதி விளக்கு. ஆனா அந்த ஜனங்கள் நிஜமாக அந்த 390 மற்றும் அந்த 40 வருஷம் 390 மற்றும் 40 வருஷம் அந்த மனித கழிவுகள் மூலமா தான் அவங்க உணவுகளை தயாரிக்க போறாங்க. ஆனா உனக்கு மட்டும்தான் அது விதி விளக்கு அப்படின்ட்டு அந்த பின்னாடி அங்க நடந்த அந்த வசனங்களே அவங்க சொல்றாரு. 16வது வசனம் 17வது வசனம்,
இன்னும் அவர், மனுபுத்திரனி, இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திகிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடி போகவும் நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முடிக்கிறேன், அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோடு சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோடே குடிப்பார்கள்.
அப்பமும் தண்ணீரும் அவங்களுக்கு கிடைக்காத அந்த ஒரு பஞ்சம் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மனித கழிவுகளை சேகரிச்சு அவங்க அவங்களுடைய மனித கழிவை கொண்டு அவங்கவுங்க உணவு தயாரிக்கணும். அது எவ்வளவு பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயம். அப்ப அந்த மாதிரி நிலைமையில அவங்க என்ன ஆகும், ஒவ்வொருத்தர் பார்த்து பார்த்து அவங்க திடுக்கக்கூடிய ஒரு ஒரு மனநிலை. ஏன்னா தேவனுடைய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள இந்த ஜனங்க தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கும் எப்படி இருப்பாங்க, கஷ்டம்னா என்ன தெரியாத ஒரு நிலைமையில இருந்திருப்பாங்க. ஆனா இப்பேற்பட்ட ஒரு கொடிதான ஒரு சூழ்நிலைக்கு போறாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தர் பார்த்து திடுக்கிட்டு அந்த ஒருத்தர் பார்த்து திகச்சுக்குவாங்களாம், ரொம்ப பிரமிப்பா அடைஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு. 17 வசனம்,
அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோட சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோட.
அது மாதிரிதான் அந்த ஒரு மனித கழிவுல வச்சு அவங்க அந்த அப்பத்தை அங்க செய்யும்போது அவங்க ஒத்துரு ஒத்துரு பார்த்துட்டு அவங்க பயம் ஒரு பிரமிப்பு திகைப்போட கூட அவங்க அந்த அந்த நாட்களை இனிமேல செய்ய போறாங்க அப்படிங்கறதான் நாடகமாக இசைக்கியலுக்கு முன்கூட்டியே காமிச்சார் அப்படிங்கிறத இந்த 4 அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். சரி, இந்த காலத்துல நமக்கு இது என்ன அடையாளம், நமக்கு அதுதான் தேவையான விஷயமா இருக்கு. ஏன்னா அது பழைய ஏற்பாடு விஷயம் நடந்து முடிஞ்சாச்சு, இப்ப நம்ம அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய நிஜமாக இருக்கும். அதான் ஆரம்பத்திலே பாட்டு வந்து எஸ்ஐகேல் வந்து சகோதர ரசலுக்கு அடையாளமா இருக்காரு, மற்றும் ஒவ்வொரு சகை அங்கங்களுக்கு அடையாளமாக இருக்காரு. அப்ப சகோதர ரசலுக்கு எப்படி அங்க இந்த காரியம் அங்க பொருத்தி பார்க்கும்போது அது அவரு அந்த சத்தியங்களை வெளிப்படுத்துறாரு. இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலாக இருந்த அந்த பெயர் சபைகள் ரோமன் கத்தோலிக்கர் மற்றும் ப்ராடஸ்டன்ட், அந்த 10 அடையாளமாக ரோமன் கத்தோலிக்க இருக்காங்க, 2 அடையாளமாக ப்ராடஸ்டன்ட் இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு அங்க உண்மையான சத்தியங்கள் அங்க வெளிப்படும் போது அந்த சத்தியங்களுடைய விஷயம் அவங்களால அங்க ஜீர்ணிக்க முடியாம அவங்க அந்த தண்டனை அந்த தண்டனையை ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சத்தியம் சொல்லும் போது நேச்சரலா அவங்க தண்டனை அவங்களுக்கு அந்த விழுந்து போன ஒரு நிலைமை அவங்களுக்கு ஆனதாக நம்ம அங்க பாக்குறோம். அது மூத்த சகோதரனுடைய கடமைகளை கட்டாங்க செய்து முடிச்சார். அப்ப அடுத்தது இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அங்க பொருத்தி பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு எச்சரிக்கையாக நம்ம இருக்கிறோம். அப்ப எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடன்படிக்கையின் உறவுக்குள்ளார இருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் மற்றும் அந்த யூதா இவங்களுடைய மெயின் குற்றம் என்ன, விபச்சாரம், விக்கிரகான அது மூலமாக விபச்சாரம். அப்ப இப்ப நமக்கு வந்து விபச்சாரம் எப்படி வருது அப்படிங்கறத நமக்கு ஒரு பாடமா இருக்கு. நமக்கு எப்படி விபச்சாரம் அங்க வரப்போகுது, 2 11 அதிகாரம் 2 வசனத்துல அங்க சொல்றாரு. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது,
நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியா,
நான் கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு
ஒப்பு கொடுக்க நியமித்தபடியா,
ஒப்பு கொடுக்க நியமிச்சுட்டேன். அப்போ நம்ம உடன்படிக்கை செய்தாச்சு, நம்ம கண்ணிகைகளாக கிறிஸ்துவுக்கு அழைக்கப்பட்டாச்சு. அப்ப அழைக்கப்பட்டு உடன்படிக்கையும் செய்து இந்த ஒரு வழியில நம்ம ஜீவிச்சு வர்றோம். அப்ப இந்த ஒரு நிலைமையில நம்ம வந்து இந்த ஒரு உடன்படிக்கையை நம்ம கரெக்டா நிறைவேற்றினா அது விபச்சாரம், விபச்சாரத்தை குற்றத்துக்கு அங்க ஆளாகும். அப்ப மாதிரி விபச்சார குற்றத்துக்கு ஆளாகிறவங்க நியாயப்பிரமாணத்துல ஒருத்தர் வந்து இது மாதிரி விபச்சார குற்றத்துக்கு ஆளானானா அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அங்க அங்க நியாயப்பிரமாண சட்டம் சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது என்னாகமும் 5 அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னாகமும் 5 அதிகாரம் 12 முதல் ஒரு சில வசனங்கள் படிக்கலாம்.
நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி ஒருவனோட சம்யோகமாய் சயனித்திருந்த விஷயத்தில் அவள் தீட்டுப்பட்டவளாய் இருந்தும் அவளுடைய புருஷன் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு வெளிக்கு வராமல் இருக்கிற போதும், சாட்சி இல்லாமலும் அவள் கையும் களவுமாக பிடிக்கப்படாமலும் இருக்கிற போதும், எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவனுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்டிருக்க தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அல்லது அவன் மனைவி தீட்டுப்படுத்தப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும், அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரியனிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அவள் நிமித்தம் ஒரு எப்பா அளவான வார்கோதுமை மாவிலே 1/10 படைப்பாக கொடுக்க கடவன் அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையுமாய் இருப்பதனால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூப வர்க்கம் போடாமலும் இருப்பானாக.
இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் போது அதான் ஒருவருடைய மனைவி வந்து அவர் தவறாக நடத்தி வந்து அவர் சந்தேகப்பட்டாலும் கொண்டு போய் அங்க ஆசிரியர்ல கொண்டு போய் விடலாம். அதே மாதிரி நேரடியாக அங்க ஒரு தவறுகளை நேரடி பார்த்தா கூட அங்க ஆசாரி நின்று கொண்டு போய் அங்க விடுறோம். அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில ஆசாரியன் என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்ம படிக்கலாம் 16-ஆம் வசனத்துல இருந்து.
ஆசாரியன் அவளை சமீபத்தில் அழைத்து கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி ஒரு மண்பாண்டத்திலே பரிசுத்த ஜலம் பார்த்து வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்திலே போட்டு ஸ்திரீயை கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்புட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையிலே வைப்பானாக. சாப காரணமான கசப்பான ஜலம் ஆசாரியின் கையில் இருக்க வேண்டும். பின்பு ஆசாரியன் அவளை ஆணை விடுவித்து, ஒருவனும் உன்னோடே சயனியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படத்தக்கதாய் பிறர் முகம் பாராமலும் இருந்தால் சாப காரணமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்திற்கு நீங்களாய் இருப்பாய். உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர் முகம் பார்த்து உன் புருஷனோடே அன்றி அண்ணியினுடைய சமயோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் உன் இழுப்பு சொல்லவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபம் ஆணையிடும் குறியுமாக வைப்பாராக.
அப்போ இந்த பார்க்கும்போது ஆசாரி நினைச்சாரு, ஒரு மண்பாண்டத்துல பரிசுத்த ஜலத்தை எடுக்கிறார். அதாவது நம்ம ஆசிரி கூடத்துல நம்ம அங்க பாக்குறோம், அந்த லேபர்ல அந்த தண்ணி தொட்டில் இருக்கிற அந்த தண்ணீரை பரிசுத்த தண்ணீரை எடுத்து அந்த மண்பாண்டத்துல ஊத்திட்டு அப்புறம் என்ன செய்யறாரு, பரிசுத்த ஜலத்துக்குள்ளார இருந்து மண் எடுக்கிறார். மண் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளார கரைச்சு அதை அந்த ஸ்திரீ வந்து குடிக்கணும். அதோட அந்த வார்கோதுமை காணியை கொண்டு தாங்கல்ல, அந்த பிரதான ஆசிரியர் கிட்ட அந்த வார்கோதுமையை சாப்பிடணும். வார்கோதுமையை சாப்பிடணும். அதே மாதிரி அந்த தண்ணீரை அந்த மண்ணோட கலந்த தண்ணீரை வந்து குடிக்கணும். அப்படி குடிச்சு கொஞ்ச நாள்லயே அவங்க திரும்பவும் அந்த புருஷனோட போயிடுவாங்க. போயிட்டு கொஞ்ச நாள்ல அவங்க திரும்பவும் அவங்க கர்ப்பம் தரிச்சு நார்மலா இருந்தாங்கன்னா குற்றம் செய்யல, அப்புறம் அக்கிரமத்திலிருந்து அவங்க நீங்களாயிட்டாங்கன்னு இருக்கும். சப்போஸ் அவங்க வந்து குற்றம் செஞ்சிருந்தானா, அவங்களுடைய அது சாபம் என்னாகும், பரிசு தண்ணீரை மண்ணோட சேர்ந்து குடிச்சது விதமாக சாபமாக அவங்களுடைய இடுப்பு வந்து என்னாகும், தூம்பிரும் மற்றும் அந்த வயிறு வீங்கிரும். அது அது அடையாளமாக அது இருக்கும் அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டது. அது வந்து இந்த சுவிசேஷ யுகத்துல அந்த உண்மையான பரிசுத்தவான்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு பரீட்சைக்கு அடையாளமாக இது சொல்லப்பட்டது. அப்ப இந்த ஒரு பரீட்சை என்னன்னா, நம்ம மனபாலனுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா, அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு அங்க சொல்லப்பட்ட பரீட்சையாக இருக்கு. அப்ப இன்னொரு அந்த நிழல்ல இன்னொரு கூட வசனங்கள் படிக்கலாம். உபாகமம் 22-ஆம் அதிகாரத்துல 21-22 வசனங்கள். அப்போ இது வந்து பழைய பாட்டிலே சொல்லியிருக்காரு, இது பெண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆண் தவறு செஞ்சாலும் தண்டனை இருக்கு. அது கூட அங்க சொல்லப்பட்டது.
அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து அவள் இஸ்ரேலில் மதிக்கெட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தன பண்ணினபடியினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லெறிந்து கொல்ல கடவர்கள், இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடை ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடை சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரேலிலிருந்து விலக்க கடவாய்.
தீமையை இஸ்ரேலிலிருந்து விலக்க கடவாய் அப்படின்ட்டு மனுஷனே தவறுனாலும் அவனுக்கும் அதே சாபம் அங்க சொல்லப்பட்டது. அப்ப இது எல்லாமே அதை நம்ம பாக்குறோம் 1 கொரிந்தியர் 10:11 அவங்க சம்பவித்தது எல்லாமே நமக்கு படிச்சிருந்த 1 கொரிந்தியர் 10:11.
இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு.
அங்க திருஷ்டாந்தமாக எல்லாமே நியாயபிரமாண்ட சின்ன ஒவ்வொரு காரியமே அது திருஷ்டாந்தமா இருந்தாலும் கூட இது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று அங்க நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம உண்மையாக நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்ம தேவனோட உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். அந்த உடன்படிக்கை தேவன் ஏற்றுக்கார், ஏற்றுக்கொண்டு ஒரு கற்புள்ள கண்ணிகளாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்ம வீட்டுல தேவன் எதிர்பார்க்கிற விஷயமாக இருக்கு. இந்த ஒரு நிலைமையில நம்ம உண்மை இல்லாம இருந்து இப்ப வெளிப்படத்துல நம்ம பாக்குற ஒரு வசனம் வெளிப்படத்தில் 17:5 அந்த பூமிக்குரிய ராஜாக்களோடு அவள் வந்து வேஸ்தனம் பண்ணினால வந்து சபையை பற்றி பாபிலோன் அந்த சபையை பற்றி சொல்லப்பட்டது. அப்ப நம்ம அதே மாதிரி தான் பூமிக்குரிய விஷயங்கள்ல பூமிக்குரிய ஆவிகளை நம்ம வாங்கினோம்னா அதுவும் தேசித்தனம் அப்படின்ட்டு அங்க அங்க சொல்றத நம்ம அங்க பாடுறோம். அப்போ அந்த ஒரு நிலைமையில அந்த பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரி ஒரு வேசித்தன குற்றம் நமக்குள்ள வரும்போது அங்க அந்த ஸ்திரியை கொண்டு வந்து ஆசிரியர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, அங்க சுத்த ஜலம் எடுக்கிறாங்க, அப்புறம் அங்க மண் எடுத்து அந்த மண்ணை அந்த தண்ணியோட கரைச்சு அந்த தண்ணியை குடிக்க செய்யறாங்க அப்படின்ட்டு அங்க பாடுறோம். அப்ப அதுல வந்து குற்றம் செஞ்சாங்கன்னா என்ன ஆகும், அது குற்றம் வெளிப்பட்டுரும். சப்போஸ் குற்றமா செய்யலன்னா அவங்க சப்போ அதாவது புருஷனுக்கு உண்மையா இருந்தாங்கன்னு இருக்கும், குற்றம் செய்யல அப்படின்னா புருஷனுக்கு அவங்க உண்மையா இருந்தாங்கன்னு இருக்கும். அப்ப அவங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்கட்டும் அது தேவனுடைய ஆசீர்வாதத்துல திரும்பவும் அவங்க இருப்பாங்க அப்படின்னு. அப்ப அதே மாதிரிதான் நமக்கும் இந்த இடத்துல அந்த கற்புள்ள கண்ணிகளா இருக்கிறோம், நம்ம பரீட்சிக்கப்படணும். பரீட்சிக்கப்படும் போது எதனால பரீட்சிக்கப்படணும்னா, அந்த பிரதான ஆசாரியன் வந்து எப்படி செய்யறாருன்னா, அங்க தண்ணீரை சுத்த ஜலம் தண்ணீர் எடுக்காது, இது சத்தியத்துக்கு அடையாளமாக இருக்குது. அப்ப அது அதோட என்ன செய்யறாரு, மண்ணு சேர்த்துறாரு. அப்ப அதுக்கு எதை நமக்கு அங்க சகோதரர் என்ன பாயிண்ட் அங்க அவங்க சொல்றாருன்னா, அங்க அந்த பிரதான ஆசாரியன் அதுக்கு யாருக்கு அடையாளமாக்குறான்னா, இந்த காலத்துல எல்லாம் சகோதரர்களுக்கு அடையாளமா தான் இருக்காரு. அப்ப அழைக்கப்பட்ட உடல் சகோதரர்களுக்கு அடையாளமா தான் பிரதான ஆசிரியர் இருக்காரு. அந்த குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணும் சகோதரர்களுக்கு அடையாளமா தான் இருக்காரு. அப்ப இந்த ஒரு நிலைமையில அந்த பிரதான ஆசிரியன் வந்து கொடுக்கிற அந்த தண்ணி, அதோட கூட அந்த பூமிக்குரிய அந்த மண் தூசு இதெல்லாமே சேர்ந்து கலக்கி கொடுக்கறது போல, இந்த காலத்துல வந்து அங்க சத்தியம் கொடுக்கும்போது அங்க என்ன பாயிண்ட் அங்க அருமையா சொல்றேன்னா, அங்க வெறும் பாசிட்டிவான விஷயம் மட்டும் சொன்னோம்னா அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ ஆசீர்வாதம் மட்டுமே சொல்லிட்டு சப்ஜெக்ட் முடிச்சோம்னா அதனால எந்த பிரயோஜனமே இல்லை. நெகட்டிவ் வைக்கணும், ஒரு பாசிட்டிவ். அப்போ சத்தியத்தின் மூலமாக உண்மையா நடந்தீங்கன்னா உனக்கு இந்த ஆசீர்வாதம். சப்போஸ் வந்து அது வழி விடனா அதனால வருகின்ற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அது ரெண்டு பக்கமும் வைக்கணும். அப்ப சத்தியத்தை வந்து ரெண்டு பக்கமும் எடுத்து சொல்லும் பொழுதுதான் அது வந்து அவங்க உண்மையாகவே அந்த குற்றவாளிகளா இல்லையா அப்படிங்கிறது அந்த வார்த்தையினாகும் உள்ளுக்குள்ளார போய் கிரிய செய்யும். அப்ப அந்த மாதிரி தான் பூமிக்கு மண் மற்றும் அந்த தூசு அங்க சொல்றாரு. சத்தியம் சொல்றதுங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக அது இருக்குது என்று அங்க நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஒரு நிலைமையில நிழல் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ உண்மையா இருந்தாங்கன்னா அந்த ஸ்திரீக்கு எந்த தீங்கும் நேரிடாது. அதே மாதிரி நாம வந்து உண்மையா இருந்தோம்னா நமக்கு வந்து கேட்க சத்தியமா வந்து எந்த ஒரு உள்ளத்துக்குள்ள குத்துண்டு போற விஷயம் நமக்கு திகில் எதுவும் வராது. அப்ப நேச்சுரலா நம்ம இருப்போம். ஆனா சப்போஸ் வந்து நமக்குள்ளார ஏதாவது தீங்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்குள்ள இருந்தாலும் உள்ளத்துல ஒரு போராட்டம், ஆவில ஒரு கலக்கம் இருக்கும், திகைப்பு இருக்கும். அப்ப அந்த அந்த மாதிரி சீர் செய்யப்படலைன்னா அதான் நீங்க சொன்னார், நீங்க டெய்லியும் நீங்க உங்களையே நீங்க படிச்சுட்டு பாருங்க, உங்களையே நீங்க சோதிச்சு பாருங்க அப்படின்ட்டு சொல்லப்படும். அப்ப சோதிச்சு பார்த்து நம்ம இது மாதிரி கரைப்பட்டிருந்தோம்னா, இந்த உலக ஆவியில கரைப்பட்டிருந்தோம்னா அங்க உடனே கத்திரிட்டு போய் நம்ம சீர்படுத்திக்கணும். அப்ப சப்போஸ் அங்க சீர்படுத்தலைன்னா நம்ம தீர்த்துப்பட்டவங்களா இருப்போம். அப்ப நிழல்ல பாக்குறோம் அந்த பெண்ணுக்கு என்ன ஆகுது, இடுப்பு சூம்பது வயிறு அங்க வீங்குற மாதிரி நம்ம உண்மையா இல்லைன்னா என்ன ஆகும், நம்முடைய அந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு அல்டிமேட் விஷயம் என்னன்னா, ஜீவிக்கும் அந்த ஜீவனுக்குண்டான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அழிவுக்கு உள்ளாக அழிவுக்குள்ளாக போயிடும் அப்படிங்கிறது தான் அங்க நமக்கு நிஜத்துல வருகின்ற ஒரு விஷயமாக சொல்லப்பட்டது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம இந்த ஒரு காலகட்டத்தில் சபை வாழ்க்கையில நம்ம சபை கடத்த விஷயங்கள நம்ம சபையாராக அழைக்கப்படும் போது நம்ம எல்லாமே அநேக மாசு மற்றும் உலகத்தினுடைய ஆவிக்குள்ளார தான் நம்ம இருக்கிறோம். ஏராளமான அழுக்குகள் நமக்குள்ளார நம்மை சுற்றிலும் இருக்கு. மாய்மாலம், மறைவான பாவங்கள், ஆவிக்குரிய பெருமையாகிய மண், அப்புறம் தூசு அப்படிங்கிறது வந்து உணர்வற்ற நிலைமை, தவறாக வழிநடத்தும் லீடர்ஷிப்பு, இது எல்லாத்து மத்தியில தான் நம்ம இருக்கிறோம். அந்த ஸ்திரீ வந்து எப்படி அந்த பிரதான ஆசாரியன் பண்ணா முன்னால அங்க குற்றம் சாட்டப்படுறாங்களா உண்மையாக்குறாங்களா உண்மையா இல்லையாங்க இல்லையாங்கிறது அவங்களுக்கு பின்னாடி தான் தெரியும். ஆனா என்ன செஞ்சிருவாங்க, நமக்கு உடனிருக்கிற சகோதரர்களே ஒரு சில தகுதியான குற்றங்களையும் சொல்லுவாங்க, ஒரு சில நேரத்தில் தகுதி இல்லாத குற்றங்களையும் நமக்கு சொல்லிடுவாங்க. இந்த ஒரு ஒரு சூழ்நிலை நம்முடைய விசுவாசம், அப்ப நம்ம குடிக்கிற அந்த தண்ணி அப்படிங்கிறது அந்த சத்தியம்தான் நம்மை வந்து வெளிப்படுத்தும், நம்ம வந்து உண்மையாக்குறோமா இல்லையாங்கிறத அது வெளிப்படுத்தும் என்று அங்க நம்ம அங்க பார்க்கணும். அது இதனால இந்த ஒரு நிலைமை இந்த சபையினுடைய இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறதுனால ஒரு ஏராளமான அழுக்குகள் நிறைந்த ஒரு காலகட்டங்கள்ல நம்ம இருக்கிறதுனால நம்மை நாமே அங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அங்க பாதுகாத்துக்கிறோம். எப்படி பாதுகாத்துக்கணும்னா அங்க தேவனுடைய வல்லமையின் மேல, அந்த தேவனுடைய அந்த பாதுகாக்கும் வல்லமையின் மேல விசுவாசம் வச்சு, அவருடைய குணமாக்கும் வல்லமையின் மேல நம்ம விசுவாசம் வைத்து எப்படி வந்து அங்க பரிசுத்தமா நடக்கிறது, எப்படி நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தருடைய குற்றங்களை நம்ம சகிக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் எப்படி நம்ம தாங்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தராக நம்ம எப்படி ஜெபம் பண்றது, அவனுக்கு அவருடைய வல்லமை நம்ம வாங்கி இந்த மாதிரி அழுக்குகளை நம்ம போய்க் கொள்ளணும். அப்ப அந்த அழுக்குகள் மட்டும்தான் தேவன் அங்க நம்ம ஜீவிக்க அங்க வச்சுக்காரு. ஏன்னா இது மாதிரி டெஸ்ட் நமக்கு போயிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய அழுக்குகள் உள்ள ஒரு ஒரு சபையினுடைய ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளார நம்ம இருக்கிறோம். இதுல நம்ம அநேக சகோதரர்கள் வந்து தகுதியான குற்றச்சாட்டுன்னு சொல்லுவாங்க, கண்டுபிடிக்கப்பட முடியாத குற்றச்சாட்டுகளே நமக்கு முன்னால சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கசப்பான ஒரு ஜீவியம் தான் நம்ம இந்த காலத்துல ஜீவிக்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரு நிலைமையில நம்ம தேவனுடைய வல்லமையின் மேல நம்ம சார்ந்திருக்கணும். அப்ப தேவனுடைய வல்லமை தேவனுடைய குணமாக்கும் வல்லமை மேல நம்ம சார்ந்திருந்து ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீதிக்காக போராடும் போது, அப்ப தேவனுடைய நீதிக்காக நம்ம போராடும் போது என்னன்னா அதுல இரக்கம் நம்ம காண்பிக்கக்கூடாது. இரக்கம் வந்து காண்பிக்காம அதுல அதுல இரக்கம் காண்பிச்சுன்னா அது அது வந்து அதுக்கு மனிதனுக்கு பயப்படுகிற பயமாக அது போகும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீதிக்காக நம்ம தைரியமாக போராட வேண்டியாங்க கூட நம்ம இருக்கோம். அப்போ அந்த ஒரு நிலைமையில பொதுவாக நம்ம நம்மே நம்ம அபூர்ணத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கணும். அப்போ அந்த அபூர்ணத்துல நம்ம இருக்கிறோம், பரிந்து பேசுறதுடைய வல்லமையின் மூலமா தான் நம்ம இந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில நம்ம இருக்க வேணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லப்பட்டு. அப்ப நிழல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ பிரதான ஆசிரியனால கொண்டு நிறுத்தணும்னு முக்காட்ட எடுப்பார், முக்காட்டை நீக்குவார். அப்ப முக்காட்டை நீக்கிறது அப்படிங்கிறது வந்து எதுக்கு அடையாளம் இருக்குன்னா அது தன் பெண்ணுடைய அந்த ஒரு அந்த சோதிக்கப்படுறது, அந்த சோதிக்கப்படுறதுக்கு அடையாளமாக அது இருக்கு. அப்போ அது கணவனுக்கு உண்மையா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற அவர் பரீட்சிக்கப்படுற ஒரு ஒரு சூழ்நிலை. அப்ப அதுதான் நமக்கு அநேக நம்ம உடன் ஊழியர்கள் மூலமாக உடன் சகோதரர் மூலமாக நம்ம முக்காட்டையும் கூட ஒரு சிலர் எடுக்கிறதுக்கு அங்க முயற்சி பண்ணுவாங்க. அது தவறாத ஒரு சில நேரத்தில் தகுதியாக கூட செய்வாங்க. ஒரு சில டைம்ல நம்ம மேல கண்ண குற்றம் கண்டுபிடிக்க முடியலன்னா கூட அவங்க செய்வாங்க. நம்ம நம்முடைய முக்காடு, அதாவது முக்காடுங்கிறது என்னது, கிறிஸ்தனுடைய மனவாட்டிக்குரிய அந்த ஒரு முக்காடு, கிறிஸ்து போட்ட முக்காடு. அப்ப அந்த முக்காட்டை நீக்கிறதுக்கு உடன் சகோதர முயற்சி இருந்தாலும் கூட அவதோறு சுமத்தினாலும் கூட நீங்க வந்து கண்ணனுக்கு உண்மையா இல்ல அப்படின்ட்டு நமக்கு மேல பழி சுமத்தினாலும் நாம வந்து தேவன் மேல நம்பிக்கை வச்சு தேவனுடைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம வழி விலகி போயிடக்கூடாது. அப்ப குற்றம் சுமத்தினாலும் நம்ம தேவனுக்காக நம்ம காத்திருக்கணும், தேவன் மேல நம்பிக்கை வச்சு நம்ம அங்க காத்திருக்கணும். அதே சமயத்துல உடன் சகோதரர் மாதிரி குற்றம் சாட்டினாலும் கூட அந்த சகோதரர் அந்த ஐக்கியத்தை நம்ம பலப்படுத்தினுடைய நம்முடைய எதிராளிகளுக்காக நம்ம ஜபம் செய்யக்கூடிய ஒரு பலத்தை நம்ம கற்றுட கேட்கும்போது அந்த தேவனுடைய திட்டத்திலிருந்து வழி விலகி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் நமக்கு பாடமாக சொல்லப்படுது. அதனால இந்த ஒரு பயிற்சி நமக்குள்ளாரு இப்ப தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு. அப்ப நீங்க கற்பல கணிகளாக இருக்கிறீங்களா அப்படிங்கறத டெய்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில அப்ப எசேக்கியல் நாடகம் போல் நடத்தி காமிச்சார். அந்த பத்து கோத்திரத்தினுடைய அக்கிரமத்தை இடது பக்கமாக அப்படியே அந்த பேரலைஸ் ஆன மாதிரி 390 நாள் அங்க படுத்துட்டு அவரு சாப்பிடதும் அளவா சாப்பிட்டாரு, தண்ணியும் அளவா குடிச்சாரு. அப்ப அவருடைய 390 நாள் அப்படியே இருந்தாருன்னா அப்ப அவருடைய சைக்கலாஜிக்கா எப்படி இருக்கு யோசிச்சு பார்க்கலாம். அப்ப 390 நாள் ஒரே இடத்துல அப்படியே படுத்துட்டே சாப்பிடதும் அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன ஆகும், ஆவிக்குரிய எண்ணங்கள் வந்து நான் வெளிப்படும். அதான் நமக்கு இந்த இசைக்கியலை நம்முடைய ஓட்டுக்கு அடையாளமாக நம்ம சொல்லும் போது நமக்கு அது மாதிரி அந்த கற்புள்ள கண்ணிக்கு ஏதாவது பிரச்சனைகள் நமக்குள்ள நம்ம சோதித்து பார்க்கிற விஷயத்துல நம்மை நாமே நம்ம நிதானித்து பார்க்கிற விஷயத்துல அந்த மாதிரி எப்படி இசைக்கியல் மாதிரி நம்ம இருக்கணும். ரொம்ப சீரியஸா நம்ம வந்து சாப்பாட்டு மேல கவனம் இல்லாம குடிக்கிற தண்ணி மேல கவனம் இல்லாம தேவனுக்குமா நம்ம நிறுத்திட்டு அந்த எருசலேம் நகரத்தை முற்றுகை போட போறாங்க அப்படிங்கிறது என்னக்குன்னா நம்முடைய ஆழ்க்கை வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையே வந்துச்சுன்னா அந்த அவர் எப்படி அவன் சீரியஸ்னஸ் அந்த காமிச்சாரோ அந்த முற்றுகை போட மாதிரி அந்த போட்டோவே பார்த்துட்டு இப்படி முற்றுகை போட போறாங்க இப்படி அழிக்கப்பட போறாங்க இதுல இருந்து எப்படி காப்பாத்திக்கிறது அப்படிங்கிற நமக்கு நாமே அந்த சுய நிதானிப்பு அங்க டெய்லி நம்ம காண்பிக்கணும். அப்ப அந்த அளவுக்கு சீரியஸா நம்ம தேவனை முன்னால வச்சு உடம்படிக்கையை முன்னால வைத்து இருக்கும்போதுதான் அப்ப அந்த அந்த நம்முடைய குற்றங்கள் தவறுகளை வந்து வெளிப்படும். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு சீரியஸ் காமிக்கலன்னா பொதுவாக நம்ம வந்து என்னது நம்முடைய மாம்சமே நமக்கு எதிராது, நம்முடைய குற்றங்கள் நமக்கே தெரியாது, நம்ம செய்த எல்லாமே நமக்கு நியாயமா தெரியும். அப்ப உண்மையாக கற்புள்ள கண்டையில் நம்ம வெளித்தோட்டல நம்ம இருப்போமோடைய அந்த கற்புள்ள நிலைமையில இருக்க மாட்டோம். அநேகர் அப்பா அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனாலதான் எச்சரிப்பாக அந்த இசைக்கியலினுடைய நாடகம் நமக்கு இருக்கு. அந்த அவ்வளவு சீரியஸ்னஸ் காமிக்கணும். அந்த பேரலைஸ் ஆன மாதிரி இருந்தது, அந்த சாப்பாடு முக்கி தராம, குடிக்கிற தண்ணி முக்கி தராம, வேற எந்த யோசனை இல்லாம அவரு அதே பொசிஷன்ல படிச்சுட்டு இருக்கும்போது அப்ப தண்ணியும் தான் தானே அங்க படிச்சுட்டு பாக்குற விஷயம் அவனுக்கு அவங்களுக்குள்ள நடக்கும் என்று அந்த பாடல். அதுதான் அந்த எருசலேம் நகரம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லும்போது நாமும் ஒரு அந்த புதிய எருசலேமாக நம்ம மாற போறோம் அப்படின்னு தேவன் அழைச்சிருக்காரு. அப்ப புதிய எருசலேம் அது மகிமையான நகரம் அப்படின்னு தான் கூட சொல்லியிருக்கோம். நீங்க அந்த நம்ம வசனம் கூட படிக்கல, வெளிப்படுத்தல் 21:9-10 படிக்கும் போது அங்க அந்த 9 நீங்க பார்க்கும்போது அங்க நீ வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டி உனக்கு நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிதும் உயரமான பருவத்தின் மேல ஆவியில் கொண்டு போய் அங்க தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் அங்க பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை காண்பித்தேன் அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்ட. அப்ப அந்த மாதிரி அந்த பரம எருசலேமாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப பரம எருசலேமாக அழைக்கப்பட்டிருக்க நாம இப்ப நம்ம எப்படி பார்க்கணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு எருசலேம் ஒரு நகர் மாதிரி இருந்துட்டு அந்த ஆவிக்குரிய ஆலயம் நாமே ஆலயமாக இருந்துட்டு நம்மை நாமே அங்க பார்க்கணும். அப்ப இது முற்றுகை போடப்பட்டிருக்கு. அப்ப சுற்றிலும் நெருக்கடி நிறைய, இந்த ஒரு ஆலயத்துக்கு நிறைய முற்றுகை இருக்கு, எதிராளியினுடைய தாக்குதல்கள் எல்லாமே இந்த ஆலயத்துக்கு நிறைய இருக்கு. அப்ப இந்த ஒரு நிலைமையில அந்த ஒரு நம்ம கவனமாக நம்மையும் நம்ம அந்த சீர்த்தி பார்த்து அந்த உடம்புடைக்கையில நம்ம கற்புள்ள கண்ணிகளாக நம்ம நினைச்சு நிற்கிறோமா. இப்ப நம்ம நாமே சோதித்து பார்த்து எல்லாவற்றும் மேலாக அந்த உடம்புடைக்கையை தேவனை முதலாக நம்ம வைத்து அவருடைய நீதியை நம்ம முதலாக அங்க வைத்து நம்ம நிதானித்து பார்க்க கற்கின்ற சத்தியங்கள் எல்லாமே அந்த ஒரு பரிசுத்துக்குள்ளார அங்க கொண்டு போகணும். அந்த பரம எரிசலயமாக நம்ம அங்க கொண்டு போகணும். அந்த சுத்திகரிப்பின் வேலை நமக்குள்ளார அனுதமும் நடந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த ஒரு 4 அந்த இசைக்கியல் கண்ட நாடகத்தின் மூலமாக நம்ம இந்த காலத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கு. நெல்ல பாத்தீங்கன்னா அது உண்மையாகவே அந்த 390 பின்னாடி அந்த எருசலேம் நகரம் அங்க அங்க அழிக்கப்படுது. அப்ப அதுக்கு பின்னாடி அந்த ஜனங்கள் அங்க பயங்கர கொடிதான அனுபவங்களை போனாங்க. அந்த பஞ்சம், சாப்பாடு கிடைக்காம, தண்ணி கிடைக்காம, அந்த எரிபொருள் கூட கிடைக்காம அவங்களுக்கு சொந்த அவங்களுடைய அந்த கழிவுகளை கொண்டு அவங்க உணவுகளை அவங்க தயாரித்தாங்க அப்படின்னு அது வந்து அது எல்லாமே நடந்தது. விஷயங்கள் வந்து பின்னாடி நடந்தது. அந்த மாதிரி ஒரு சாபத்துக்குள்ளாக நம்ம போகாம, அதான் எல்லாத்துக்கும் என்ன காரணம், தேவனை விட்டு விலகினதான். விக்கிரக தேவனுக்கு பதிலாக விக்கிரகங்களையும் அவங்க ஏற்படுத்தி கொண்டதான் அவங்க செய்த தவறு. அப்ப அது நமக்கு வந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த காலத்துல நமக்கு எச்சரிக்கையாக அது இருக்கு. அப்ப நம்ம வந்து நம்மை நாமே இந்த காலத்துல கற்புள்ள கண்ணிகளாக நம்ம காத்துக்கொள்ள வேணும். அந்த விக்கிரகங்களுக்குள்ளார இந்த உலகத்தினுடைய ஆவிக்குள்ளார நம்ம போகாம நம்ம நம்மை நாமே காத்துக்கொள்ள வேணும். அப்ப தேவன் தாமே அந்த ஒரு மேலான உடன்படிக்கை நிறைவேற்ற தொடர்ந்து நம்மை அவருடைய குருவிக்குள்ளாக ஆவியில வழிபட்டு வராங்க.